இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக எனக்கு கொடுத்த தலைப்பு, உன் வாழ்வின் திருப்புமுனை, யுவர் லைஃப்ஸ் டேர்னிங் பாயிண்ட். ஆமாம், தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கை திசை திருப்பி போயுள்ளது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஒரு கட்டத்துக்கு கொண்டு வர்றாரு. ஹி பிரிங்ஸ் அஸ் டு அ பாயிண்ட் வேர் அவர் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். வென் வி ரீட் த ஹிஸ்டரி அண்ட் வென் வி ரீட் த பைபிள், வேதத்தை வாசிக்கும் போது இப்படியாக எல்லார் வாழ்வும் திரும்பின ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் பெந்தகோஸ்து நாள். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்த நாள் தான் திருப்பு முனைய நாள் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவரோடையே இருந்தாங்க, நிறைய பேர் சபைக்கு போறவங்க இருந்தாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல நாள் நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், பல நாள் நம்ம ஜெபிக்கிறோம். We've been praying for a long time. But then the day our life changes is the time when the Holy Spirit starts work in our life. நம்ம வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையிலே உண்மையான திருப்பு முனை வருதுங்க. இல்லைனா எல்லாம் அப்படியே ஒரு நார்மல் கிறிஸ்டினா அமர்ந்து கொண்டிருக்கோம், நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்லாம இருக்குது. ஆனா தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் சொல்றேன், எப்படி வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அன்னைக்கு ஒரு பெரிய மாறுதல் வந்ததோ, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல் வரலாம். Allow the Holy Spirit to work in your life and you will see a drastic change. Your lukewarm life will change. சாதாரணமா அப்படியே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக மாறும்படியும் அது பரிசுத்த ஆவியானவரால் முடியும். இன்றைக்கும் அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போனார். ஆவியானவருக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஆனா ஆவியானவர் கண்ட்ரோல் எடுத்த பிறகு ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, when you allow the spirit to take control, he will do great things in your life. தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, this is the birthday of the church. சபை பிறந்த நாள் இந்த பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல் அறையில் எல்லார் மேலேயும் வந்து விழுந்த நாள். இது எல்லாரும் அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்தை படிக்கிறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஞானஸ்தானம் பெறாதவர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில எல்லாம் பேசினாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அது வரைக்கும் பயந்து போன ஒரு வாழ்க்கை, அது வரைக்கும் அந்நிய பாஷையின் அனுபவம் இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளை, அன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவியான இறங்கின பிறகு ஒரு எஃபெக்ட் இருக்குது. பரிசுத்தானவர் வந்து அவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு அனுபவம், the effect of Pentecost. நீங்க பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இப்போ கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட ஆகுது. ஆனா இந்த 2 மாசத்துல ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் இன்ன வரைக்கும் ஒரு கன்வர்ஷன், அதாவது ஒருவர் கூட புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் மாறல. எல்லா சீஷர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை உயிர்த்தெழுந்தார், அந்த சம்பவமே ஓடிக்கொண்டு இப்ப ஆண்டவர் பரிசுத்தாமியார் பரலோகத்துக்கு சென்று விட்டார். பரலோகம் சென்ற பிறகு இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 2 மாசம் கணக்காகுதுங்க. இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல, ஆனா பரிசுத்தாவியனர் இறங்கின உடனேதான் கன்வர்ஷனே நடக்குது. எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே வராங்க, ஒரு பெரிய கன்வர்ஷன். அதுவரை எல்லாரும் ஒரு விதமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா ஆவியானவர் அந்த மேலறையில வந்து இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வே மாறி, முதல் கன்வர்ஷனே, முதலாவதே 3000 விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள சேர்றாங்க. சபை பிறந்தது, ஆவியானவர் இறங்கின அந்த நாளில் சபை பிறந்தது. தேவ பிள்ளைகளே, அப்ப பாத்தீங்கன்னா தட் வாஸ் அ லேண்ட்மார்க். இன்னைக்கு பல நாட்களை நம்ம சர்ச்சில் கொண்டாடி கொண்டிருக்கோம். அதாவது ஒரு பக்கம் செக்யுலர் டேஸை கொண்டாடுறோம், அதாவது உலக பிரகாரமாக சில நாட்களை சபையில் கொண்டாடுறோம். தென் சில ஸ்பெஷல் டேஸ், ஹோலி டேஸை கொண்டாடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இதெல்லாம் கொஞ்சம் செக்யுலர் டேஸ் இதெல்லாம். அப்புறம் டீச்சர்ஸ் டே, இப்படிலாம் சபையில் கொண்டாடுறோம். ஆனால் தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் வந்து நம்ம மற்ற நேரத்துலலாம் கிறிஸ்மஸ், ஈஸ்டர், அந்த மாதிரி நாட்கள், குட் ஃப்ரைடே, இதெல்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப விட முக்கியமான ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த டே ஆஃப் பெண்டெகோஸ்ட். தேவ பிள்ளைகள் வசனம் சொல்லுது, பரிசுத்தானவர் ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில வந்தோடனே பரிசுத்த ஆவியை மட்டும் இல்ல, வல்லமையை பெற்றுக்கிறோம். அந்த வல்லமையை பெற்றோன்னு நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாறுது. தேவ பிள்ளை, இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் சபைக்கு வருகிறோம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் குறித்து நமக்கு ஞானம் ரொம்ப கம்மி. அநேகர் கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், அநேக வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும் சரி கிறிஸ்துவராக இருக்கோம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக, தேற்றலும் நம்ம பலவீனத்தில் உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை அறியாதபடி அநேகர் அவரை யூஸ் பண்ணாமையே, அவரோட பேசாமே உங்க வாழ்க்கை நார்மலா போகுது. தேவ பிள்ளை, உன் வாழ்வின் திருப்பு முனை, யுவர் லைஃப் டேர்னிங் பாயிண்ட், இந்த தலைப்பு எது கொடுத்தோன்னா, த டே யூ அலவ் த ஸ்பிரிட் டு ஒர்க் இன் யுவர் லைஃப். பரிசுத்த ஆவியானவரை நீங்க எப்ப அனுமதிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க எம்னி நடக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வருது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்லயும் சரி, நிறைய வீடுகளையும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கான முக்கியத்தை கொடுக்கறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், ஒண்ணு நம்ம கீழே விழணும் இல்ல குதிக்கணும், இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள், இல்ல, அவர் ரொம்ப நம்மளோட நெருங்கிய நண்பர். அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில கண்ட்ரோல், எவ்ரி திங் வில் சேஞ்ச். அப்படி ஒரு திருப்பமுனை அந்த நாட்கள்ல சீஷர்களுக்கும் வந்தது. அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் வாசித்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு பேரை குறித்து அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேதுரு. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை மாற்றுகிறவர், பேதுருவின் வாழ்க்கை மாற்றப்பட்டது. One person came to change life and the other person got his life changed. பேதுருவின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை, ஆனா அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே ஒரு திருப்பு முனை வருது. அந்த திருப்பு முனை பிறகு இப்படி இருந்த வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி, டோட்டலா மாறிச்சு. அது பேதுருவும் யாருக்குமே தெரியாது. அப்படி கம்ப்ளீட்டா பீட்டர்ஸ் லைஃப் வாஸ் சேஞ்ச்ட். இன்றைக்கும் தேவப்பிள்ளை நான் விசுவாசிக்கிறேன், நமக்கும் அப்படி ஒரு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது, ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் கொண்டு வரும். நீங்க விசுவாசிங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ டர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை, ஐ வாண்ட் டெல் யூ, லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் கிவ் த கண்ட்ரோல் டு த ஸ்பிரிட். உங்க வாழ்க்கையில நீங்க வைத்திருக்க அதிகாரத்தை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க. பெந்தகோஸ்தே அனுபவத்தின் நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா பேதுருவின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்ஸ்டேபிள், இம்பல்சிவ், ஆரகண்ட், ப்ரவுட், டிஸ்ஒபீடியன்ட், இப்படி எல்லாம் பிட்ரேயிங், அதாவது ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை, ஒரு கோபம் உள்ள வாழ்க்கை, ஒரு இருமார்க்குள்ள வாழ்க்கை, பெருமை உள்ள வாழ்க்கை, மறுதளித்த வாழ்க்கை, எதுவுமே கீழ்ப்படியாத, இப்படியாக பேதுரு இருந்தாங்க. என்னதான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாரும் சரி, என்னதான் இவர் போய் அற்புதங்கள் செய்து வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லா இன்ஸ்டன்ட்லையும் பார்த்தீங்கன்னா துருத்துருன்னு ஏதாவது பண்ணிடுவாரு, ஏதாவது பேசிடுவாரு. பாருங்க, நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன், பேதுரு என்னெல்லாம் செஞ்சாருன்னு கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் தண்ணி மேல நடந்த உடனே நானும் நடக்கணும் அப்படின்னாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சிலுவையில அவங்க சாவடிக்க போறாங்க, நான் மூன்றாவது நாள் உயர்த்துறேன். உடனே பேதுரு சொல்றாரு, அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆண்டவரே பேதுரு குறித்து சொல்றாருப்பா, நீ மூணு தடவை என்ன மறுதளிப்ப, அப்புறம் இவர் சொல்றாரு, சான்ஸே இல்ல, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன். அப்புறம் ஆண்டவர் கெச்சமன தோட்டத்துல போய் ஜெபிக்கிறாரு, பேதுரு எல்லாருக்கூடையும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் ஆண்டவரை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கைதி செய்யறாங்க, பேதுரு கத்தி எடுத்து வெட்டிடுறாரு. நெக்ஸ்ட் ஆண்டவர் சொன்னதுபடியே பேதுரு மூன்று தடவை மறுதளிக்கிறார். பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசுறது, கோபப்படுறது, பெருமையா, ஆண்டவர் உங்களை யார் என்ன பண்ணாலும் நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. நெக்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு கோபம், எடுத்து பொண்ணை கத்தி எடுத்து வெட்டிடுறது, இருமாப்பானது. இப்படி இந்த மனுஷன் ஆண்டவரோடே தாங்க இருந்தான். பேதுரு எப்பவுமே ஆண்டவர், ஆண்டவர் சிலுவைக்கு போனாதான் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. ஆனா இவர் என்ன சொன்னார், சிலுவைக்கு போகாதபடி இவர் ஆண்டவரை தடுக்கணும்ன்றார். நெக்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரை யாரு நின்னாலும் நிக்கலனாலும் நான் நிப்பேன் ஆண்டவரே. எத்தனை தடவை நம்மலாம் பேசியிருக்கோம், அப்படி கோபப்படுகிறதா இருந்தாலும் சரி, இருமாப்பா பேசுந்தானும் சரி, பெருமையா பேசுதானும் சரி, துரு துருன்னு எதை செஞ்சாலும் சரி, ஆண்டவரை தண்ணி மேல வரன்றாரு, நேரம் நடக்கிறாரு, புயலை பார்த்தோன்னு உழுந்துறாரு. இப்படி பேதுரு எல்லாவற்றுமே தவறவே செஞ்சிருந்தார், ஆண்டவர் கூடயே இருந்தார் ரிப்ளைல இருந்து. ஆனா ஆண்டவர் பேதுருவை பார்த்துதான், உன் மேலதான் நான் என்ன பண்ண வரேன், சபையை கட்ட போறேன், நீ ஒரு கண்மலை யோர மௌண்டன்றாரு. பேதுருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கூட இருக்கணும்னா எப்படி யோசிச்சு பார்த்துருப்பாங்க பாரு. நெக்ஸ்ட் ஆண்டவர் மறுதளிச்சு ஓடியே போயிட்டார். ஒரு வேலை பெண் வந்து சொல்றா, பேதுரு பார்த்து நீ ஆண்டு கூட, ஐயோ நான் இல்லை, அப்படி ஒரு பயந்தாங்குழி. சில நேரத்துல பாத்தீங்கன்னா தைரியமா எல்லாம் பேசுறது, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயந்த ஒரு மனுஷன். இப்படியாக பேதுரு இருந்தான். நெக்ஸ்ட் படிக்காதவர், எலக்வன்ஸ் பேச வராது, இப்படியாக இருந்த ஒரு பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் தொட்ட உடனே, அந்த பெந்தகோஸ்தே நாள், அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம், அந்த பெந்தகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அக்னியின் நாவுகள் பிறந்த உடனே பேதுரு வாழ்க்கை அப்படியே மாறிடுது, அப்படியே டோட்டல் சேஞ்ச். முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் வேற, அவன் இப்ப இருக்கிற மனுஷன் வேற, அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்துச்சு. ஆண்டவரோடையே இருந்த பேதுரு எப்பவுமே ஆண்டவர் எங்கெல்லாம் போற, ஜூயிஷ் சினகாக்ஸ் எல்லாம் அந்த யூத மத கோயில்கள்ல எல்லாம் கோயிலே இருந்த ஒரு ஆண்டவரோட இருந்த ஒரு கோயில், ஆண்டவர் அற்புதத்தை செய்யற பாக்குற, ஆனா கூடியே இருந்து இவர் வாழ்க்கை மாறவில்லை. தேவப்பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், சபைக்கு வரும், இருமாப்போம், கோபம், மறுதளிப்பு, வேசித்தனம் எல்லாம் பண்றோம், ஆனா வாழ்க்கை மாறல. ஆனா ஆண்டவர் இயேசு கூடதான் இருக்கிறோம், சபைக்குள்ளேதான் இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளை அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்துல பெரும் காற்றடிக்குது, அக்னியின் நாவுகள் வருது, எல்லாரும் பரிசுத்த ஆவிகளை பெற்றுக்கொள்ள நவ பாஷைகளை பேசுறாங்க. பேசின பிறகு இந்த மனுஷன் எந்திரிச்சு நிக்கிறாங்க, பயந்து ஓடின மனுஷன். இப்போ ஒரு பொண்ணு தான் சொல்லிச்சு ஆண்டவர் கூட இருந்தா அவன் பயந்து ஓடுனவன், இப்போ எல்லாரும் முன்னிலும் நம்ம எழுந்து நிற்கிறான் தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஓடின நம்மை, ஒருவேளை நீங்க ஓடிருந்தீங்களா, ஒருவேளை பயந்து பேக் ஸ்டெப் எடுத்துட்டீங்களா, அப்படி ஒருவேளை கோபப்பட்டு இருமாப்புல இருந்தீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எழுந்து நிற்க வைப்பார். இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறுகிற நாள், ஒரு திருப்புமன உன் வாழ்க்கையில வரப்போதுன்னு சொல்றாங்க. A turning point came in Peter's life. அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்து வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அது வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பரிசுத்தாவினோட எல்லாரும் பாஷையில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே டேர்னிங் பாயிண்ட் பேதுரு வாழ்க்கையில், அதாவது சீஷர் அப்போஸ்தலனாக மாறின ஒரு நேரம், ஒரு திருப்புமன. இவ்வளோ நாள் டிசைபிள், ஆனால் இப்போ அப்போஸ்தல். அப்படியே காலிங் மாறுது, அவர் செய்த ஊழியங்கள் மாறுது, ஒரு லீடரா மாறுற ஒரே வசனத்தில் எல்லாம் மாறுது. 14th வசனம் வாசித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளை செவி கொடுங்க. அதாவது பயந்து ஓடி, உயிருக்கு பயந்து ஓடி 3 மதுதளிச்ச ஆறு இப்போ பரிசுத்தாவியன் அவர் மேல இறங்கணும்னு எந்திரிச்சு, யூதர்களே எல்லாம் என்ன கேளுங்க, நான் சொல்றது கேளுங்கன்றாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னங்க, இவரு அன்எஜுகேட்டட். நீங்க இந்த அதிகாரம் 2 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஃபுல் லிட்ரேச்சர் பேசுறாருங்க, ஃபுல்லா வேதத்தை குறித்து, பழைய வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம். அப்படியே ஃபர்ஸ்ட் சர்மன், முதல் முதலாக சுவிசேஷத்தை அறித்து முதல் பிரசங்கம் நடக்குது. இவர் பேசுற பிரசங்கத்துலதான் சபை பிறக்குது. இவர் பேசின உடனே 3000 பேர் ரட்சிக்கு. அதுவும் பாருங்க, இவர் எந்திரிச்சு பேசும்போது என்ன யோசிச்சிருப்பாங்க எல்லாம், ஏய் நீயாடா தம்பி, அச்சா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாரு, நீ தானே ஓடுன, ஓடி போன நீ இப்போ எங்களுக்காக என்ன பண்ணுற, நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா, எவனும் பேசலைங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேட், தே குடன் டாக் அகேன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இந்த சர்மனை கேட்டுருக்கிற உங்களுக்கு, ஒருவேளை நீங்கள் பயப்படுங்களா, நான் எந்திரிச்சு நின்னா என் வாழ்க்கை மாறினா இவங்க எல்லாம் வந்து என் பழசை பற்றி பேசுவாங்க, ஏ நீ தானே, நீ அதை நீ எல்லாம் பேசுறியா, நீ எல்லாம் சாட்சி சொல்றியா, இப்படி என்ன குறித்து பேசுவாங்க, நீங்கள் பயப்படவே பயப்படாது. இந்த பிள்ளை ஏன்னா ஆவியானவர் இறங்கினா உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமனை. நான் சொல்றேன், யூ மைட் பி கோயிங் த்ரூ எனிதிங் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீ போய் கொண்டா, ஆவியானவர் வந்தானா உன் வாழ்வே மாறிடும். அப்படியாக பயந்து ஓடி போய் வாழ்க்கை முடிந்த ஒருவன் இன்னைக்கு எந்திரிச்சு நின்று சீசன்ல இருந்து அப்போஸ்தலாக மாறுகிற அடுத்த லெவலுக்கு போயிட்டார். என்கரேஜ் யூ, ஆவியானவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில அப்படி ஒரு காரியத்தை செய்வாராங்க. இன்னைக்கு ஒரு திருப்புமன உன் வாழ்க்கையில், பக்கத்துல யாராவது சொன்னா உட்கார கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ஆவியானவர் கிரியேஷன் என்ன செஞ்சார் அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் படிப்பே இல்லாதவனை எல்லா அறிவுள்ளவனாக பேச வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் தகுதி இல்லாதவனுக்கு பரிசுத்த ஆவியினால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இவனை கொண்டு அற்புதங்கள் செய்தார். அடுத்த அதிகாரம் 3 வாசிங்கன்னா, மூடனுக்கு நடக்க முடியாதுன்னு தூக்கி நடக்க வைக்கிறார். வல்லமையான தேவ செய்திகள் எல்லாம் பேதுரு கொடுக்குவதார். ஆண்டவர் தெரியாதுன்னு ஓடன பேதுருவ இன்னைக்கு தேவ செய்தியை கொடுக்குவதா, பிரீச்சரா மாத்திட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு நெருக்கத்தின் மத்தியில அவனுக்கு என்ன கொடுத்தாரு, அவனுக்கு பொறுமையை கொடுத்தார். காதை வெட்டின ஒரு ஆளு இப்போ எல்லா உபத்திரத்தை அனுபவிச்சுட்டு ஜெயில போடுறாங்க, எல்லா நெருக்கம் எல்லா உபத்திரம் மத்தியிலும் பரிசுத்த ஆவியனர் பொறுமையை கொடுத்தார். பரிசுத்த ஆவியனர் பேதுருவை கொண்டுதான் முதல் முதல்ல புறஜாதியர ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் கொர்நேலியா வீட்டில் பார்த்தீங்கன்னா, புறஜாதியர் ஆண்டவர் தெரியாதவர்கள், யூதர்கள் இல்லா புறஜாதியர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வைத்தார் பேதுருவை கொண்டு. பரிசுத்த ஆவியானவர் பல நிருபங்கள், 1 பேதுரு, 2 பேர், இந்த நிருபங்கள்லாம் எழுதும்படியாக பேதுருவை வைத்து அவர் செய்தாருங்க. நீங்கள் அப்போஸ்தலன் அதிகாரம் வாசித்தீங்கனாலே பாதி புக்கு பவுலை பற்றினா பாதி புக்கு பேதுருவை பற்றி தான். அதாவது ஓடி போனவனை வைத்து, பயந்தவனை வைத்து, திமிரு பிடித்தவனை வைத்து, அகங்காரம் பிடி, இவன் வாழ்க்கையே மாறிச்சுங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா பேதுரு தான் அதிகமான பிரசங்கம் பண்ணுகிறார் சுவிசேஷத்தை. உலகிலே ஒரு பெரிய அடுத்த மாற்றத்தை கொண்டு வருது அப்போஸ்தலர் 10 வசனத்தை, புறஜாதியர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருது பேதுரு தான். யாரு, ஒண்ணுமே இல்லாம ஓடி போனவன், படிப்பறிவு இல்லாதவன், தாளந்து இல்லாத ஒரு சீசனை ஆண்டவர் மாற்றி போட்டார். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ, ஐயோ எனக்கு படிப்பு இல்லை, ஐயோ எனக்கு இந்த தாளந்து இல்லை, ஐயோ எனக்கு பேச வராது, என் வாழ்க்கை இப்படி, என் பேக்ரவுண்ட் இப்படி, என் பேனுக்கு பணம் இல்லை, எதெல்லாம் நீ காரணமாய் சொல்லி கொண்டு பின்னாடி உட்கார்ந்து கொண்டு, இன்னைக்கு ஆவியாவனர் வாழ்க்கையில வந்தானா உன் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாடு. யுவர் லைஃப் கேன் டர்ன். சகோதரனை சகோதரிய, தம்பி தங்கச்சி, யாரா இருக்கட்டும், இன்னைக்கு பேதுரு உன் வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட். அவனை யாருமே யோசிச்சிருக்க முடியாது. ஒருவேளை யோவானை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவருக்கு ஏன் வேற யாரை கூட யோசிச்சிருக்கலாம், ஆனா பேதுரு இப்படி மாறுவான் என்று யாருமே யோசிக்கல. அவன் யாருமே அவனை புஷ் பண்ணல, ஆனா பேதுரு திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறான். பசுத்தம் அவன் ஒன்று செய்வது. நானும் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களையும் எழுந்து நிற்க வைப்பார். பரிசுத்தம் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எழுந்து உங்களை நிக்க வைப்பார். இவ்வளவு நாள் உன்னை வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உன்னை விதவைன்னு சொல்லியிருக்கலாம், உன்னை டிவோர்ஸின்னு சொல்லியிருக்கலாம், உன்னை வியாதியாசன் சொல்லியிருக்கலாம், இல்ல நீ இப்படிதான் வாழ்க்கையில நீ செய்வதெல்லாம் உருப்பிடாம போச்சுன்னு சொல்லியிருக்கலாம், நீ வேஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம், நீ படிக்காதவன் சொல்லிருக்கலாம், வேலை இல்லாதவன் சொல்லிருக்கலாம், என்ன வேணா உன்னை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர் அவனை பார்த்தான் சொல்றாரு, எப்பா நீ தான்டா இந்த இவன் இந்த கல்லின் மேலதான் நான் கட்ட போறேன்றாரு. அப்போ ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அவனு பேதுருவே சிரிச்சிருப்பான். ஒருவேளை ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது பேதுரு தூங்கினா பாரு, அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்து நீ தான் ஜெபம் பண்ண மாட்டேற, நாங்களாம் ஜபிக்கும் போது நீ தூங்குறவனை பார்த்து பேசிக்கலாம். ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். நான் சொல்றேன், டுமாரோ இட் குட் பி யூ. நோ வை டுமாரோ, டுடே இட் குட் பி யூ. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வராங்க. நீ அமர்ந்து கொண்டு உன் வீட்டுல கேட்கறீங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல ஆவியானவர் இறங்கி உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி அக்னியின் நாவுகள் பிறந்து இப்படிப்பட்ட திருப்பு மூணம் வாழ்க்கையில வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது முதல்ல மாறினது அவர்கள் மனம் மாற்றத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். மனம் மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது மனமாற்றம் நடந்து எதெல்லாம் மாம்சமா இருந்ததோ அது எல்லாம் மாறினது. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே நம்ம வாழ்க்கையில மனம் மாற்றம் நடக்குது. ரோமர் அதிகாரம் 8:6-7 வாசிங்கனா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. பாருங்களேன், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை. என்ன, முதல்ல மனசு மாறி சிந்தைகள்லாம் மாறுது தேவ பிள்ளைகளை. பசுத்தாவை நம்ம வாழ்க்கையில எப்படி திருப்பு முனையை கொண்டு வரணும், முதல்ல மன மாற்றம் அதை கொண்டு வர. எதெல்லாம் மாம்சம், எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் உலக பிரகாரமோ அதெல்லாம் நமக்கு இப்ப முக்கியமே இல்லைன்னு ஆயிடுது. எப்போ அது உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு நீங்க தூக்கி போடுறீங்களோ, அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ஏன் வந்து ரொம்ப முக்கியமானா, எது முக்கியம்னு அவருக்கு தெரியும். அப்போ நம்ம அவர் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, அவர் வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ க்ளோஸ்ன்னு பிடித்து கொண்டு, எந்த மக்கள் எல்லாம் க்ளோஸ்ன்னு பிடிச்சு கொண்டு, எந்த காரியங்கள்லாம் அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது நமக்கு வாழ்க்கையே மாறி போகுது. ரெண்டாவது, the spirit of the Lord affected their hearts. அவங்கள் இருதயம் தொடப்பட்டது தேவ பிள்ளைகளை. அப்போஸ்தலர் 15:8-9, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின போது அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் வராதபடி செய்தார். அதாவது பாருங்களேன், இருதயங்களை அறிந்த தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இருதயங்களை சுத்தமாக்குறாங்க. சில நேரத்தில் என்னன்னா, வி ஆர் க்ளோஸ் டு காட் பட் அவர் ஹார்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் காட். ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறோம், சபையிலே இருக்கிறோம், ஆனால் இருதயம் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்குங்க. அதனால ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனை எப்படி நம்ம கொண்டு வரும், முனது மனமாற்றம், நெக்ஸ்ட்டு இருதயத்தை ஆண்டவர் தொடுறாங்க. இருதயம் டச் ஆனா போதுங்க, இங்கே ஒரு தைரியம், இங்கே எல்லாமே வந்துடுங்க, இங்கே ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு இருதயத்தில் தான் நம்மளுக்கு விசுவாசமே வரும். ஏன்னா மைண்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணே இருக்கிறோம். நல்ல ஃபெய்த் வந்துடும், ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன், அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர் இதை சொன்னால் மட்டும் செய்வேன், அதை சொன்னால் மட்டும் செய்ய மாட்டேன். இருதயம் மாறிச்சுன்னா ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். தேவ பிள்ளைகளை, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் குறித்து இப்படியாக வாசித்தேன், உண்மை கதை. இந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு மிலிட்ரியில் அவருக்கு அடிபட்டு கால் போய்விட்டது. அவர் ஊனமாக வீல் சேரில் தான் இருக்கார். அப்போ ஒரு போதகர் அவரை பார்க்க வந்திருக்காரு. இப்போ போதகர் வேதத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் எல்லாம் பேசியிருக்கிறாரு. பேசினா இவருக்கு வந்து என்ன, நான் இதெல்லாம் கேட்கணுமா, ஏன் இதை நான் கேட்கணும், ஏன் அதை கேட்கணும், ஏன் கீழ்ப்படணும் அப்படி நிறைய கேட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இவரும் போதகரும் ட்ரை பண்ணி நிறைய பேச பார்த்துருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொன்னார், எனக்கு இப்போ புரியுது, எல்லாம் புரிஞ்சிச்சா, அதாவதுங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்கணும், ஆனால் ஏன் எதுன்னு புரியலனாலும் மிலிட்ரியில் எங்கள் கமாண்டிங் ஆஃபீஸர் ஒன்று செய்ய சொன்னான்னா எங்களுக்கு தெரியுதோ புரியுதோ இல்லையோ அவர் சொல்கிறத நாங்கள் செய்வோம். இப்போ எனக்கும் ஒன்று புரிஞ்சிடுச்சு, எனக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு பிடிக்கலையோ எனக்கு புரியுதோ இல்லையோ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். கரெக்டாக பாஸ்டர், கரெக்டுங்க. சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் செய்ய சொல்றது நம்ம இருதயங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், விளங்காம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாமி நம்ம இருதயத்தை தொட்டு பரிசுத்தமாக்கி அந்த புரிதலை கொடுத்த பிறகு ஒரு பெரிய மாறுதல் வருது. மூன்றாவது காரியம், பரிசுத்தாமியானவர் அவங்க பேச்சை மாற்றி பண்ணி அஃபெக்டட் தேர் ஸ்பீச், தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் அவங்க பேச்சை தொட்டார். இது வரைக்கும் பேதுரு பேசுனது எல்லாமே டவுட்டா, பிட்ரேயலா, திமிரா, அவர் மாம்சத்தை பேசினார். இனிமேல்ட்டு அவர் பேச்சே மாறிவிட்டதுங்க. பேதுரு பேச ஆரம்பிக்கிறார், அவருக்குள்ளேருந்து பரிசுத்தாமியானவர் பேசுறாருங்க. ஏன்னா அவர் பழைய எல்லா வேதத்திலிருந்து, யோவேல் எழுதின தீர்க்க தரிசனம், தாவீது பார்த்த தரிசனத்திலிருந்து எல்லாவற்றையும் கோர்வையாய் பேசுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் எப்படின்னா, எனக்கு பேச்சு வரல, எனக்கு எந்த இடத்துல பேசணும்னு தெரியல, எனக்கு ஆண்டவரை குறித்து பேச தெரியல, எங்கே எப்படி பேசணும்னு தெரியல, நான் பேசினாலே பிரச்சனை வருதுன்னு நினச்சிருக்கு. நீங்கள்லாம் பரிசுத்தாமியான உங்கள் மனத்தை தொடுவார், உங்கள் இருதயத்தை தொடுவார், நெக்ஸ்ட்டு நம்ம பேச்சை தொடுவார். ஏன்னா ஜீவனும் மரணமும் பேச்சில் தான் இருக்குது. இந்த பேச்சு மாறினோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. தேவப்பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஐ ப்ரே தட் தி ஹோலி ஸ்பிரிட் வில் பிரிங் அ டர்னிங் பாயிண்ட் டு அவர் லைஃப். பேதுரு ஆண்டவர் தொடு பரிசுத்தாவியை தொடுவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, தொட்ட பிறகு வேற ஒரு வாழ்க்கை. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இன்னிலேருந்து நம்ம வேற ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். தேவைப்படுகிற மனம் மாறணும், இருதயம் மாறணும், பேச்சு மாறணும். மூணு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தேவைப்படுகிற. ஒன்று வந்து ரோபோட் கிறிஸ்டியன்ஸ். ரோபோட்னா இந்த கையில தடி வச்சுன்னு போட்டை தள்ளினே போவாங்க பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படின்னா அவங்க பலத்திலேயே இருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் தள்ளுவாங்க, என்ன பண்ணுவாங்க முடியலன்னா அப்படியே நின்றுவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த அலாட்சின்னு போய் எங்கேருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே விட்டுரும். முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு தள்ளு 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 தள்ளி நிற்பாங்க, முடியலன்னா அலாடிக்கும் திருப்பி போய் அங்கேயும் நிடுவாங்க. அடுத்தது சேல் போட். சேல் போட்னா காற்று அடிக்கிறது வச்சு இவங்க ரோ பண்ண மாட்டாங்க, அடிக்கிற காற்றுலேயே பெரிய பெரிய கர்ட்டன் மாதிரி வச்சு அவங்க அப்படியே அந்த காற்று அடிக்கும் போது போவாங்க. இந்த கிறிஸ்டியன் பிரச்சனைனா காற்று அடிக்கணும், காற்று அடிச்சா தான் இவங்க வந்து அப்படியே போவாங்க, காற்று இல்லைனா ஒரே இடத்துல நிற்பாங்க, அதோட புயல் அடிச்சா கவுந்துருவாங்க. இது சேல் போட். மூணாவது ரகம் எப்படின்னா ஸ்டீம் போட் கிறிஸ்டியன். ஸ்டீம் போட்னா உள்ள அப்படியே அக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கும், புகை வந்துட்டே இருக்கும், ஆவி வந்துட்டே இருக்கும், இவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ நிற்காம போயினே இருப்பாங்க. அந்த அக்னி எரிய எரிய கான்ஸ்டன்ட் பவர், தேவரின் பலன், தேவ வல்லமையில போயினே இருப்பாங்க தேவப்பிள்ளைங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஸ்டக்காய் ஒரே இடத்துல இருக்கிறீங்களா இல்லை கவுந்து இருக்கிறீங்களா, அதற்கான காரணம் உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் பவர் ஒர்க் ஆக மாட்டது, உள்ளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் கிரியை செய்ய மாட்டார். பரிசுத்தாவியானவரை நம்பி நம்ம வாழ்க்கை நடத்துல, மாம்சத்தை நம்பி வாழ்க்கிறது. அதனால தான் நம்ம வண்டி, நம்ம போட்டு மூவ் ஆகாம இருக்கு. தேவப்பிள்ளை, இன்னைக்கு பேதுருவின் வாழ்க்கையில திருப்பு முனை வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவார். ஒரு சிறிய ஒரு ஒரு இளம் பெண்ணை குறித்து இப்படியாக வாசித்தேன். ஒரு இளம் பெண் இடத்துல ஒரு சுவிசேஷகர், ஒரு இவாஞ்சலிஸ்ட் பேசி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், அம்மா உன்னுடைய முழு வாழ்க்கையை நீ கிறிஸ்து கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு ஒன்று அந்த அம்மா சொன்னாங்க. ஐயோ, முழு வாழ்க்கையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா திடீர்னு அவர் என்ன சொல்லுவார், என்னை அடுத்தது என்னை சைனாக்கு மிஷினரி அமைச்சிருவார், எனக்கெல்லாம் அதெல்லாம் போக முடியாது. அப்போ இவர் சொன்னார், அம்மா நான் ஒரு கதையை சொல்கிறேன் கேட்குறியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை உன் ஜன்னலில் ஒரு பறவை அடிபட்டு குளிரில் நறுங்கி கொண்டு அந்த பறவை வந்து உன் ஜன்னலில் நிற்குது, குளிருது, அதெல்லாம் தாங்க முடியல, சாப்பாடு இல்லை, பசியில் இருக்கு, அந்த பறவையை நீ உன் வீட்டு உள்ள வச்சு அந்த பறவையை கசக்கி புழிவியா, இல்லை அந்த பறவையை ஒரு கூண்டில் போட்டு வைப்பியா, இல்லை அந்த பறவைக்கு நல்ல ஹீட்டர் பக்கத்தில் உட்கார வச்சு அது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அந்த பறவைக்கு நல்லது செய்வியா? சொன்னா இல்லை, அந்த மாதிரி ஜன்னல் பக்கம் வந்துச்சுன்னா அந்த பறவையை புழிய மாட்டேன், கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், நல்லது செய்வேன், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பறவை எங்கே பறந்து போகணுமோ அதை அனுப்பிச்சுவேன். அப்போ இவரும் சொன்னாராம், அதே மாதிரிதுமா நீ கிறிஸ்துவத்தில் வரும்போது ஆண்டவரும் வாழ்க்கையை உன்னை கசக்கி உன்னை நெருக்கி உன்னை கஷ்டத்துக்குள்ளே தருவாருல்ல, உனக்கு எது நல்லதோ அதை ஆண்டவர் செய்வார். அப்போ அந்த மகளுக்கு அது புரிஞ்சுது. ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அந்த மகள் அந்த சுவிசேஷகரை சந்தித்தான். அப்போ அந்த சுவிசேஷகர் எப்படிமா இருக்கிற, ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னது செய்கிறேன். அப்போ என்னம்மா செய்கிறேன், நீங்கள் ஆண்டவர் எனக்கு என்னத்தமா சொன்னார், என்னம்மா சொன்னார், என்னை சைனா கமிஷனரியாக போக சொன்னார். அந்த மகள் எந்த மகள் ஆண்டவர் சொன்னால் செய்ய மாட்டேனாலோ ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவளே மிஷினரியாக போக ஆரம்பித்தான். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் நடத்துகிறமா, ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் பைலட்டாக வச்சு நம்ம ஃப்ளைட்டை அவரை தான் ஓட வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம், அவரை கோ பைலட்டை வச்சு அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம பைலட் ஆயிடணும். தேவ பிள்ளைகளே, அவர் தான் பைலட், அவர் தான் வண்டியை ஓட்டணும், நம்மளாம் கோ பைலட். நம்ம வாகனத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை அந்த வாகனத்தை நம்ம நடத்த வைக்கணும் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு அப்படியாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நம்ம கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படும். நீங்க பேதுருவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்றைக்கு பரிசுத்தாவி எனக்கு இடம் கொடுத்தாரோ, பேதுருவின் மூலமா அற்புதம் நடக்குது, பேதுருவின் மூலமா சுவிசேஷம் பரவுது, பேதுருவின் மூலமாக அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் இடத்துல அநேகர் வருகிறாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எதெல்லாம் முக்கியமும் நினைத்திருக்குமோ அந்த மனம் மாறணும், இருதயம் மாறணும், பேச்சு மாறணும். இது பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஒரு அகராதியே மாறுது, அப்படியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படி வேதத்துல வந்ததோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த டேர்னிங் பாயிண்ட கொடுக்க விரும்புறான். தேவைப்படுங்க, கண்களை மூடுவா, நீ கண்களை மூடி தேவரின் பிரசன்னத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, புதாவே ராஜா, அப்பா பேதுரு வாழ்க்கையில இருந்த கோபம், பயம், இருமாப்பு, அப்பா பெருமை, ஆண்டவரே ஜபம் இல்லாத வாழ்க்கை, உமை மறுதளித்த வாழ்க்கை, இது எல்லாம் எங்க வாழ்க்கையில இருக்குது. அதை போல இன்னும் நிறைய இருக்குது எங்க வாழ்க்கையில. ஆனால் என்றைக்கு ஆவியானவர் ஒப்பு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து பேதுரு மாறி விட்டு ராஜா பெரிய காரியங்களை ஆண்டவர் அவன் வாழ்க்கையில செய்து அவனை நீங்க பயன்படுத்திங்க. அப்படியாக இந்த நேரத்துல ராஜா தேவரீர், நாங்க எல்லாம் எங்க கைகளை வருத்தி என்னோட ஜபத்துல நீங்கெல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், எங்க வாழ்க்கையிலும் பேதுரு வாழ்க்கையில வந்த போல ஒரு பெரிய மாறுதல், நாங்களும் சாட்சியாய் நிற்க விரும்புறோம் என்று கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ராஜா இப்படி கர்த்தாவே பேதுரு உங்களை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை மாறினது போல எங்க வாழ்க்கையும் மாறணும். எங்கள் இருதயம் தொடப்படட்டும், எங்கள் மனது தொடப்படட்டும், எங்க பேச்சை நீங்க தொடுங்கப்பா. லெட் அஸ் ஸ்பீச் பீ டச்ட் so that we can change in the name of Jesus. Raja devapulle enga vaalkai indike pedru pora naangalum dhairyama ninnu suvisheshathai sollumbadiyaga devareer enga vaalkil neer seyalpadiyuraga appa adha nerathila kaigalai uyarthi yaarla oppu koduthaangalo avanga vaalkila periya maarudhala neenga kondu vaanga yesuvin naamathil pidave amen 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 kattarungalai aashirvadipaara.